6.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று 20 டிசம்பர் மாதம் 2024, தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி திங்கள் 5, இஸ்லாமியர்களுக்கு ஜமாத்துல் ஆஹிர் 18, ஹிஜ்ரி 1446. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதம் சார்பில் எமது வாழ்த்துக்கள். நேயர்களே, பொறாமை குணம் கூடும் போது ஒழுக்கம் தடம் மாறும், அப்படித்தானே? இதனை குரலுடன் குரல் கொடுக்க வருகின்றார் மூத்த கலைஞர் சமூக பணியாளருமான மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் இடையறாது நன்னறியில் ஒழுகுதல், ஒரு சீராய் தொடர்ந்து நல்வழியில் நடப்பதுதான் ஒழுக்கம் என்பதை விளக்கும் திருக்குறளின் 14 அதிகாரமான ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தின் 3 குறள். ஒழுக்கத்தினாலேதான் குலத்தாழ்ச்சி உயர்ச்சிகள் ஏற்படும். மனு முதலிய நூல்கள் விதிப்பது போல பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் அமையா, ஒழுக்கமுடைமையே உயர்குலமாகும் தன்மையாம். ஒழுக்கத்தில் தவறுதல் இழிந்த பிறப்பாகிவிடும். பிறப்பு அடிப்படையாகாது, ஒழுக்கமே உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அளவுகோல். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குடும்பத்தில் வரலாறு என்ற கட்டிடத்தில் ஒவ்வொரு தலைமுறையின் வாழ்க்கையும் ஒரு கல். பல அடுக்குகளை கொண்டதாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டு வரும். இதை தொடங்குபவர் யார்? வழி வழியாக வரும் குடும்பத்தின் பண்பும் ஒழுக்கமும் போற்றத்தக்கவை அல்ல என்றாலும், அதில் பிறக்கும் ஒருவன் தனது பண்பினாலும் அதன் விளைவாக செய்யும் நல்ல செயல்கள் என்ற நல்லொழுக்கத்தினாலும் மக்களால் சான்றோன் என்று மதிக்கப்படுவானால் அவன் தன் குடும்ப வரலாறு என்ற கட்டிடத்தை உருவாக்க துவங்குகிறான். வரலாறு படைக்கும் குடும்பத்தின் தன்மையே கொடிமை என்று கூறப்படும். நாட்டில் நல்லாட்சி நடைபெறவும் அரசின் சட்டங்கள் மதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் தீயவர்கள் பெருகி தம் விருப்பப்படியெல்லாம் மக்களை துன்புறுத்தாமல் தடுக்கவும் நல்ல குடிகள் தேவை. இவ்வாறு வரலாற்றை படைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர் ஒழுக்க குறைவாக வாழ்ந்தால் அன்றைய சமுதாய மக்கள் அவரது குடும்பத்தின் சிறப்பை வைத்து அவரை உயர்ந்தவர் என்றே சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர் சொந்த ஒழுக்கத்தை வைத்தே எடை போடுவர். தீய ஒழுக்கம் உடையவர் என்றால் இழிவானவர் என்றே தோற்றுவார்கள். தமது குடும்பத்தின் போர்வையில் அவர் மறைந்து வாழ முடியாது. ஆகவே பிறப்பால் உயர்விற்கு உரிமை கொண்டாடாமல் தனது ஒழுக்கத்தால் உயர்வு அடையவே பாடுபட வேண்டும். தான் ஒழுக்கமாக இல்லை என்றால் தன் குடும்பத்தின் நல்லவேரும் மாசுபடும் என்று உணர வேண்டும். குடிமை என்ற கட்டிடத்தை மேலும் உயர்ந்ததாக கட்ட வேண்டுமே தவிர அதை மாசுபடுத்தவோ பிடித்து தள்ளவோ கூடாது. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 14 அதிகாரமான ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தின் 3 குறள்.
நன்றி ஐயா. அடுத்து நிகழ்ச்சியில் எல்லோரும் சுவாரஸ்யமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த குட்டி கதை. இன்று நமக்கு குட்டி கதையை கூறுவதற்காக வருகின்றார் ஆக்லன் திருமுருகன் கோயில் குருக்கள் ராதா கிருஷ்ண சர்மா பரமேஸ்வர் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பிற்கினிய சங்கநாதம் வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுதின் நல் வணக்கங்கள் கூறி, இன்றைய தினமும் வளமை போன்று நற்சிந்தனை நிகழ்ச்சியில் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இலார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற திருக்குறளை ஒட்டிய சிறு கதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். இந்த உலகத்தில் மிகவும் வசதியாக வாழ்ந்த ஒரு பெரிய மனிதன் ஒருவன் தனது பூவுலக வாழ்வை முடித்து கொண்டு சொர்க்கத்திற்கு போனான். அங்கே போன பின்புதான் தெரிந்தது சொர்க்கத்தின் வாசற்கதவு மூடியிருப்பது. மூடிய கதவின் முன்னால் போய் நின்று, இங்கே யாரும் இல்லையா என்று உரக்க கத்தினான். பதில் ஏதும் இல்லை. மீண்டும், நான் ஒரு பெரிய மனிதன் வந்திருக்கிறேன், கதவை திறவுங்கள் என்று கத்திய சத்தம் கேட்டு சற்று நேரத்தில் சித்ரகுப்தன் அங்கே வந்தான். உடனே இந்த பெரிய மனிதன் தனது சட்டை பையிலிருந்து 10 ரூபாய் நோட்டை எடுத்து, இதை வைத்து கொண்டு சீக்கிரம் கதவை திறந்து விடுங்கள், நான் உள்ளே போக வேண்டும் என்றான். உடனே சித்ரகுப்தன் சிரித்தவாறு, இதெல்லாம் உங்கள் பூலோக நடைமுறைகள், லஞ்சம் கொடுப்பது, கதவை திறக்க சொல்வது, இதெல்லாம் இங்கே நடக்காது என்று கூறவே இந்த மனிதர், அப்படியென்றால் நான் எப்படி உள்ளே வருவது என்று கேட்டார். சொர்க்கத்தினுள் நுழைவதற்கான அனுமதி சீட்டு கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான் சித்ரகுப்தன். அனுமதி சீட்டா? அது எங்கே கிடைக்கும் என்று கூறுங்கள். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, வாங்கி விடுகிறேன் என்று மனிதன் கூறினான். அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அடுத்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் கிடைக்கும். அதாவது பூலோகத்தில் செய்கிற புண்ணிய காரியங்கள்தான் சொர்க்கத்தினுள் நுழைவதற்கான அனுமதி சீட்டு. அதனால் மானிடனே, நீ பூலோகத்திலே யாருக்காவது ஏதாவது உதவி செய்திருக்கிறாயா என்று யோசித்து சொல் என்று சித்ரகுப்தன் மனிதனை கேட்டான். பெரிய மனிதன் நீண்ட நேரம் யோசித்தான். அதன் பின்னர் நினைவுக்கு வந்தவைகளை கூறத் தொடங்கினான். ஒருமுறை வயது நிரம்பிய மூதாட்டி ஒருவருக்கு 10 காசு தானம் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு தடவை ஓர் அநாதை பையனுக்கு 5 காசு கொடுத்திருக்கிறேன் என்று கூறினார். இதனை கேட்டு உள்ளே சென்ற சித்ரகுப்தன் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து மனிதனை பார்த்து, உள்ளே சென்று சொர்க்கத்தின் தலைவரிடம் உனது கதையை கூறினேன், அவர் அந்த 15 காசை உன்னிடம் திருப்பி கொடுத்து உன்னை நரகத்திற்கே அனுப்பிவிடச் சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார் என்றார். பெரிய மனிதன் மயங்கியே விழுந்து விட்டார். ஆம் நேயர்களே, அம்புலி மாமா கதை போன்று கேட்பதற்கு இருந்தாலும் அறிந்து கொள்வதற்கு 1000 விடயங்கள் இங்கே இருக்கின்றன. முக்கியமாக ஆன்மீக உலகில் பயணம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், காசு கொடுத்து சொர்க்கத்தை வாங்க முடியாது, ஆனால் கருணையை கொடுத்து அதை சுலபமாக வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. வணக்கம் ஜெரி.
வணக்கம் ஆஷா.
புன்னகையோடு காத்திருக்கின்றீர்கள். ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விடயமாகத்தான் இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்வோமே.
ஆம், இன்று இளந்தளிரை அவர்களது மலையாள மொழியில் எங்களை மகிழ்க்க வருபவர்கள் திரு குரூபரன் ஸ்வீட்ரா தம்பதியினரின் செல்ல தமிழ் செல்வங்களான துவாரகா மற்றும் தமிழோசை சகோதரிகள். கேட்டு பார்ப்போமே.
வணக்கம் தங்கச்சி, உனக்கு ஏதாவது ரைமிங் வேர்ட்ஸ் தெரியுமா?
தெரியும் அக்கா. தமிழ் சொல்லவா அல்லது ஆங்கிலத்தில் சொல்லவா?
தமிழிலேயே சொல்லு.
அடுப்பு, துடுப்பு, பருப்பு, விருப்பு அல்லது நெருப்பு, பொறுப்பு, வெறுப்பு, நிலவு, விலகு. அதிகம் தெரியாதக்கா, நீங்க சொல்லுங்க.
நான் முருங்கை, வெறுங்கை என்ற 2 சொற்களை சொல்லுகிறேன்.
அக்கா, வெறுங்கை என்றால் எம்டி ஹேண்ட் தானே?
Yes.
முருங்கை என்றால் அரோறு மரம் தானே அக்கா?
உண்மைதான் தங்கை. முருங்கையை தத்தவன் வெறுங்கையோடுதான் போவான் என்றொரு பழமொழி இருக்கிறது.
ஓ, அப்படி என்றால் முருங்கை மரத்தை வீட்டில் நடக்கூடாது. அப்படித்தான் தானே?
பல மொழியை மக்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறேன். நீ அவசரப்படுகிறாய். முருங்கை மரம் ஒரு பயனுள்ள மரம். அதன் காய் நீளமாக இருக்கும். முருங்கை காய் சமையலுக்கு சிறந்த காய்கறி. முருங்கை மரத்தின் பூ மருத்துவ குணம் நிறைந்தது. முருங்கை மரத்தின் இலை சத்துக்கள் நிறைந்தது. முருங்கை இலையில் அதிகமாக அயன் சத்து இருக்கிறது. முருங்கை மரத்தின் பிசின் பயனுள்ளது. முருங்கை இலைகளை சாப்பிடுபவன் இறக்கும் வரையில் தடியர் உதவி இல்லாமல் நடந்து போவான். முதுமை வந்தால் மக்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. உதவ யாரும் இல்லாதவர்கள் தடியர் உதவியுடன் நடப்பார்கள். ஆனால் முருங்கை இலைகளை தங்கள் உணவுடன் எடுத்துக் கொள்பவர்கள் இறக்கும் வரையில் ததியின் உதவி இல்லாமல் நடந்து போவார்கள் என்பதை முருங்கையினத்தவன் வெறுங்கையோடுதான் போவான் என்று சொன்னார்கள் எங்கள் முன்னோர்கள்.
அக்கா, முருங்கை ஒரு கிலோ எவ்வளவு பணம்?
பணமா? பணம் எதுவும் தேவையில்லை. வீட்டில் முருங்கை மரத்தை நட்டால் அதன் இலைகளை தினமும் உதவுதல் எடுத்து வந்தால் நாம் வலிமையான சமுதாயத்தை உருவாக்கலாம். நன்றி.
அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிறிஸ்துமஸ் பற்றி ஒரு பாடலை கேட்கலாம். பாடல் வரிகள் தாயக கவிஞர் கு வீரா, இசை தாயக இசை அமைப்பாளர் செல்வீரன், பாடியவர் கே எஸ் சாந்தன், ஒளிப்பதிவு ஒளிக்கலவை தாயக ஒளிப்பதிவாளர் மலையவன்.
வழி தெரியாது வாழ்வில் நீ நடக்கும் போது ஒளி தந்து உனை நடத்தும் இறை அன்பு பழி சொல்லி உலகமெல்லாம் உனை வெறுக்கும் போது அறிவுடன் உனை அணைக்கும் நிலை அன்பு பாலகன் இயேசுவை பாரு அது பால முத ஆறு கால கருணையும் பேரு அதை கைதோழுதே வாழு காலமெல்லாம் காலடியில் வாழ்வதுவே பேரு அவர் காட்டும் வழி நீ நடந்து வாழ்வி கரை சேரு அல்லேலூயா சொல்லுவோம் ஆனந்த வாழ்வை வெல்லுவோம் செல்லும் வாழ்வின் பயணமெல்லாம் செல்வமையே சுவை போற்றுவோம் அல்லேலூயா சொல்லுவோம் ஆனந்த வாழ்வை வெல்லுவோம் செல்லும் வாழ்வின் பயணமெல்லாம் செல்வமையே சுவை போற்றுவோம் சிலுவை சுமந்த தாயக செல்லும் வாழும் பயணம் எல்லாம் செல்லும் இயேசுவை போற்றுவோம்
குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும் குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன் மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் இலக்கம் 619 டொமினியன் ரோட் 16 மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் மற்றும் இந்தியாவுக்கு விசேட சேவை குறைந்த கட்டணம் சிறந்த நாணய மாற்று வீதம் சிறந்த வாடிக்கையாளர் சேவை இன்டர்நெட் மூலம் பணமாற்று சேவை உலகெங்கிலும் பாகத்திலிருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவை குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவை இப்பொழுதே அடையுங்கள் 0727 946 1441 541 பி சண்டிங்கம் ரோட் சண்டிங்கம் ஆக்லாந்து
ஜெரி
சொல்லுங்க லாஷா
இந்த டிசம்பர் மாதம் இந்த வருடத்தின் கடைசி மாதம் அது மட்டுமல்ல இந்த மாதம் வந்தாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு மாதமாக இருக்கும் காரணம் பள்ளிக்கூட விடுமுறைகளும் போக அதிவிசேடமாக ஒரு தினம் இந்த கிறிஸ்துமஸ் தினம் அல்லவா
ஆமாம் நிச்சயமாக
இன்னும் ஒரு தினங்களில் நாம் அதனை காணக்கூடியதாக இருக்கும் இதனை முன்னிட்டு இன்று நம்மோடு ஒரு தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக வருகின்றார் திருமதி நித்யா மகேந்திரகுமார் வருபவை யாவும் சுகமாகட்டும் என உலக மக்கள் யாவருக்கும் பாலன் பிறந்த தினத்தில் பிரார்த்திப்போமாக இயேசு பாலன் பிஞ்சு பாதங்களில் நம் கைதொட ஏற்படும் சுகமான ஸ்பரிசம் இந்நாளிலும் இனிவரும் நாட்களிலும் நம் இதயத்திற்கு சுகம் தரும் வரமாகட்டும் உலக பாவங்கள் நீங்க பூமியில் உதித்த பாலனை மனதார துதித்து நம் மனங்களில் உள்ள பொய் பொறாமை கோபம் போன்ற அழுக்குகளை நீக்கி இப்புனித தினத்தில் என் இதயங்களை புனிதம் பெறச் செய்வோம் பாலன் பிறந்த மார்கழி குளிரின் நிதத்தோடு கர்த்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் பாலன் இயேசுவை தரிசிப்பதற்காக வந்த ராஜாக்கள் பாலனை வணங்கி தாம் கொண்டு வந்த பொன்பொருட்களை எல்லாம் பரிசாக வழங்கினராம். இதனால் தான் இன்றும் நாம் பரிசில்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஆமாம், புத்தாடை அணிந்து புதிய நல் பிரார்த்தனைகளோடு பரிசுகளை பரிமாறிக்கொண்டு மன மகிழ்வோடு இந்த நத்தார் தினத்தை நாம் கொண்டாடுவோம்.
சிறியேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரீரநாதனுக்கு சுபமங்கலம்.
நிகழ்ச்சியில் அடுத்து முல்லை காட்சியில் மூங்கிலில் பிறந்த புல்லாங்குழல் கதையொன்று பகிர்வதற்காக சங்கநாதத்தில் நம்மோடு இணைகின்றார் முன்னாள் திருச்சி ஜோசப் கல்லூரி தமிழ் துறை தலைவரும் பேராசிரியருமான திரு சூசை அவர்கள். வணக்கம் ஐயா.
நியூசிலாந்து வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு முல்லைத்திணை காட்சி பெருமானாற்று படையிலே 169 முதல் 184 வரிகள் வரை இடம்பெற்றிருக்கிற காட்சி. தமிழர்கள் திணை சமுதாயமாக வாழ்ந்தவர்கள். முல்லை நிலத்திலே ஆடு மாடு மேய்த்து வாழ்கிற ஒரு இடையன், மரங்கள் அடர்ந்த சோலை, அங்கே குழலும் யாழும் அவர்கள் வாசிக்கிற காட்சி இங்கு காட்டப்படுகிறது. தமிழர்களை பொறுத்தவரை திணை சமுதாயம் வாழ்ந்த போதே நல்ல இசைக்கருவிகளை அவர்களே தயாரித்து அவர்களே அந்த இசைக்கருவிகளை இசைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. நண்பர்களே, கார்காலம், செடிகொடியிலே பூக்கள் நிரம்பி இருக்கின்றன. இடையன் ஒருவன் அவனுடைய காலிலே செருப்பணிந்திருக்கிறான். தொடுதோல் மறிய வடுவாள் நோனடி என்கிறார் புலவர். தொடுதோல் என்றால் செருப்பு என்பது பொருள். நண்பர்களே, அவனுடைய மயிர்கள் எல்லாம் நறுமணம் தருகின்றன. உரிக்கா உருந்த மறுபடு மயிர்ச்சுவல் என்கிறார். கோட்டவும் கொடியவும் விரகி காட்ட கோட்டுப்பூக்கள் கொடிப்பூக்களை எல்லாம் அவன் தன்னுடைய உடலிலே பல்பூம் இடைந்த படலை கண்ணி கண்ணியாக அணிந்திருக்கிறான். அந்த இடையன் நிறைய நிறைகளை அங்கே மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி நிறைய நிறைகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் நண்பகல் நேரத்தில் அந்த இடைச்சி ஒரு குடிரையிலே கொண்டு வருகிற பாலிட்டு காய்ச்சிய கூழ் கொண்டு வருகிறாள். அதையும் அவன் அங்கே உண்ணுகிறான். அதை ஒன்றமர் உடுக்கை கூழார் இடையன் என்கிறார். அப்ப அந்த கூழை வந்து அங்க குடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை பற்றி விபுலானந்த அடிகள் தன்னுடைய ஒரு கட்டுரையில மிகச்சிறப்பாக எழுதுகிறார். உலக மொழிகளிலெல்லாம் இசைக்கருவிகளை பற்றி இது போன்ற பதிவுகள் காண இயலாது. எப்படி ஒரு இசைக்கருவியை தயாரிக்க வேண்டும்? நீங்க உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நம்முடைய விபுலானந்த அடிகள் அவர்கள் யாழ் நூல்னு ஒரு பெரிய இசை நூல் தந்தவர். தமிழ் இசையை மீட்டெடுத்த அறிஞர்கள் அவரும் ஒருவர். அவர் சொல்லுகிறார் நண்பர்களே, அங்கே அவன் வந்து எப்படி ஒரு மூங்கிலை வெட்டி எடுக்கிறான், அந்த மூங்கில்ல எப்படி அவன் ஓட்டையிடுகிறான். அந்த காலத்தில் தீப்பெட்டி இல்லை. எலிகோல் கொண்ட பெருவிரல் நெகிழி செந்தி தொட்ட கருந்துளை குழல். அதாவது எலிகோல் அப்படின்னா ஒரு மூங்கில் குச்சி இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு மூங்கில் குச்சியை போட்டு இடையில அந்த பஞ்சை போட்டு கடைந்தெடுத்தால் நெருப்பு வரும். இதுதான் அந்த காலத்துல தீப்பெட்டி. அப்படி இந்த எலிகோல் கொண்ட பெருவிரல் நெகிழி, நெகிழினா நெருப்புன்னு பொருள். அந்த நெருப்பை எடுத்து அவன் என்ன செய்கிறான், அந்த மூங்கில் குழாயில ஓட்டையிடுகிறான். அது நல்ல புல்லாங்குழலாக மாறிவிடுகிறது. கருந்துளை குழல் என்கிறார் ஆசிரியர். அப்புறம் அந்த குமிழ மரம், அந்த குமிழ மரத்து குச்சியில நடுப்புற ஓட்ட வைக்குமா, அந்த குமுள மரத்து குச்சியை வளைத்து விழியால் இசைக்கும் விரல் எரி குறிஞ்சி என்கிறார். அந்த யாழாக மீட்டுகிறான் ஆசிரியர் விபுலாந்தடிகள் விளக்கம் எழுதுகிறார். நண்பர்களே, மரல் என்கிற ஒரு செடி உண்டு. அந்த மரல் மரம் அந்த மரத்தினுடைய நாரை எடுத்து கயிறை திரிக்கிறான். அந்த கயிறினாலே வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவான 14 நரம்புகளை குறுக்க கட்டுறான். அதுதான் அவனுக்கு அங்க யாழாக அமைந்திருக்கிறது. நண்பர்களே, தமிழ் இலக்கியம் தான் இது போன்ற சராசரி மனிதனை பற்றி பேசுவது. பாடுபொருளாக வறுமை, பாடுபொருளாக ஏழ்மை. அப்ப இது ஒரு மக்கள் இலக்கியம், செவியல் இலக்கியம்னு நாம சொல்றோம். இந்த செவியல் இலக்கியத்துல இசைப்பதிவுகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பெரிய அரசர்கள் மட்டும்தான் கவிதையினுடைய பாடுபொருளாக இருக்க வேண்டும் என்று தமிழ் மரபுல இல்லை நண்பர்களே. செவியல் காலத்துல சாதாரண உழைக்கிற மக்கள், சாதாரண இடையர்கள் இங்க பாடுபொருளாக அமைந்திருக்கிறது இந்த கவிதையில நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அவர்கள் எப்படி இந்த இசைக்கருவிகளை எல்லாம் செய்து மீட்டினார்கள்? நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பாணன் பறையன் கடம்பன் துடியன் என்று அன்கான் அண்ணான்கள் குடியுமில்லை என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு இசைக்கலைஞர்களை தமிழ் மண் அந்த காலத்திலேயே ஆதரித்தது என்பது நமக்கு தெரியும். அப்படி இந்த ஒரு மிகச்சிறந்த இசைக்கருவிகளை இவர்கள் உருவாக்குகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த இசையை கேட்டு, அந்த புல்லாங்குழலை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் பசி என்பது பிற்காலத்தை சொல்லும் நண்பர்களே. அந்த எவ்வளவு இன்பமாக இருந்தன என்பதையும் குறிப்பிடுகிறார். இதுல இன்னொரு செய்தி நண்பர்களே, விபுலாந்தடிகள் சொல்லுகிறார், அப்போ அந்த குமரிக்கண்டம் அழிந்த போது தமிழர்கள் இங்கிருந்து எகிப்துக்கு போனார்கள். அவர் மிசிரம்ங்கிறார். அத மிசிர மொழினா எகிப்து மொழி. சுமேரு என்கிற அந்த சுமேரிய நாட்டுக்கும் போனார்கள். அந்த இரண்டு மொழிகளிலுமே பண் என்கிற சொல் அங்க இருக்கக்கூடிய இசைக்கருவியை குறிக்கிறது. அந்த இசைக்கருவி யாழ் போல் இருக்கிறது, அது யாழ் தான். அப்ப யாழ் என்கிற சொல் பண் என்கிற சொல்லாட்சியில இன்றைக்கும் எகிப்து மொழியிலையும் சுமேரி மொழியிலையும் இருக்கிறது என்று ஆராய்ந்து சான்றோராகிய விபுலாந்தடிகள் கூறுகிற போது நண்பர்களே, அந்த குழல், அந்த யாழ் இவற்றை எப்படி தமிழர்கள் வந்து அந்த மூங்கிலே ஓட்டையிட்டு உருவாக்கினார்கள் என்கிற இந்த சிந்தனையை இந்த பெரும்பான் நாட்டுப்படை தருகிற போது நாம் வியந்து நிற்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி.
நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி. சந்தோஷம் என்பது அமைவதில்லை, நாம் தான் அதனை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருந்த ஜெரித்தவர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்று உங்கள் ஆஷா. நன்றி, வணக்கம்.